இந்த தமிழர்களுடைய சிந்தனை பாரம்பரியத்தை ஐரோப்பியர்களோடு ஒற்றுமை வேற்றுமைகளை பார்க்கும்போது இதுவரைக்கும் நான் வந்து கான்டினென்டல் பிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, ஜெர்மானிய பிரெஞ்சு இந்த மாதிரி உள்ளவங்களுடைய சிந்தனைகளோடு ஒப்பிட்டு பார்த்தா அது நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. ஆனா ஆங்கிலேயர்கள் அப்படின்னு வரும்போது எல்லா துறையும் நான் படித்தவனால, ஆனா அந்த லாஜிக் அப்படின்னு வரும்போது ஆங்கிலேயர்கள் தான் நிறைய அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதுல மிகவும் சிறப்பானவர் பெர்ட்ரன் ரசல், அவரோடு பணி செய்தவர் ஆல்ஃபர்ட் நார்த் ஒயிட்ஹெட், அப்புறம் அவரோட மாணவர்கள் வந்து விட்கன்ஸ்டைன், ஏர்லி விட்கன்ஸ்டைன். அப்போ இந்த மூணு பேருமே இவங்க வந்து ஒரு பெரிய தத்துவ துறையை உருவாக்குனாங்க. அதாவது லாஜிக்கல் பாசிட்டிவிசம் அப்படிங்கிற ஒரு துறை ஒரு காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தத்துவ துறை. ஆங்கிலேயர்கள் பெரும்பாலும் லாஜிக்கல் பாசிட்டிவிஸ் அப்படின்னு தான் இருப்பாங்க பாருங்க. அவர் வந்து கணிதத்துறை எடுத்துக்கொண்டு அந்த கணித வாக்கியங்கள் அனைத்துமே ஒரு உளவியல், இது லாஜிக் அளவியல் துறைக்கு இறக்கி அளவியலும் கணிதத்துறையும் ஒன்று அப்படின்ட்டு பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய நூல் அவரும் ஆல்ஃபர்ட் நார்த் ஒயிட்ஹெட் எழுதுனாங்க. அப்போ அதை வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிடக்ஷனிசம், இப்போ வந்து அதுக்கு அடிப்படையாக இருந்தது தியரி ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்ட்டு வர்றது. அதோடைய இது எப்படின்னா, த கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் இஸ் பார்ட் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு அது வந்து தேர் இஸ் த கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் ஹூவர் இட் இஸ் ஹீ இஸ் பார்ட் அப்படின்னு இரண்டு உரைகளுடைய இணைப்பு அப்படின்ட்டு எடுத்து அதில் வந்து அந்த கிங் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அது பிள்ளை அப்படி யாரும் இல்லை, அதனால் அது பொய் அப்படிங்கும்போது அந்த வாக்கியமே உரையே பொய் அப்படின்ட்டு ஃபால்ஸ் அப்படின்ட்டு அவர் முடிப்பார். ஆனால் உள்ளபடியே இது வந்து இதுக்கு வெள்ளக்காரர்கள் அவர்களே ஒரு எதிர்ப்பு வந்திருக்கு. அப்போ பி எஸ் ஃப்ராசன் என்ற ஒரு தத்துவ ஞானி ஆன் ரிஃபரிங் என்ற ஒரு கட்டுரையின் வழியாக ஒரு ரசல் கொடுத்த இந்த தியரி ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஒத்து வராது அப்படின்ட்டு அங்கே தான் இந்த ரிஃபரிங் அப்படிங்கிற வார்த்தை வருது. இங்கே வந்து ஒரு பொருள் சுட்டப்படுகிறதோ அந்த சுட்டப்படும் பொருள் இல்லை என்றால் அது உரை மெய்யோ பொய்யோ என்று சொல்ல வராது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் உருவாக்குனார். ஆனால் இது வந்து தமிழ் பாரம்பரியத்தில் மிக மிக பழமையான ஒரு கருத்து. இப்போ தொல்காப்பிய உரையிலேயே வந்திருக்கும், தொல்காப்பியிலே வந்திருக்கும். தெய்வச்சில யார் ஒரு இடத்துல சொல்லுவார், ஆகா எப்போ நன்றோ தீதோ அப்படின்னு கேட்கும்போது உண்மை சொல்ல முடியாது. ஏன்னா ஆகாய பூ அப்படிங்கிறது ஒரு கற்பித பொருளை தவிர உண்மையான பொருள் அல்ல, அது ஒரு பொய் பொருள், கற்பனை பொருள். ஆக இந்த மாதிரி கற்பனை பொருளை பற்றி நம்ம பொய்யும் மெய்யும் என்று சொல்ல முடியாது, வாளா இருக்க வேண்டியதுதான் நம்மளால் வாய் ஆடாமை அப்படின்னு தான் சொல்லுவார். ஆக இந்த மாதிரியான ஒரு முறையில் நான் வந்து இளமை இளைஞனாக இருக்கும்போது ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி தொகாப்பியத்தில் புகுந்து அங்கே இருக்கின்ற பல பல கருத்துக்கள்லாம் தொகுத்து ஒரு கால்குலஸ் நானே உருவாக்கியிருக்கிறேன். அந்த கால்குலஸ் பேர் வந்து ப்ரோசஸ் கால்குலஸ். அப்போ அந்த ப்ரோசஸ் கால்குலஸில் இந்த ப்ரீசப்போசிஷன் மேற்கொள்ளுதல் என்ற ஒரு கருத்து அடிப்படையாக கொண்டு நான் வந்து புதிய ஒரு அளவிய விளக்கமே தந்திருக்கிறேன். அது வந்து மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜ் ப்ரோசஸ் கால்குலஸ்லேயே அது போகும். இப்போ சிவகுமார் போன்ற இளைஞர்கள் அதை இன்னும் வளர்த்து கொண்டு வருகிறார்கள். அப்போ வந்து அந்த நாய் குறைக்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு நாய் என்பது பிரிசப்போது மேற்கொள்ளப்பட்டு அது குறைக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு முறையில் ஒரு இது. ஆக இது வந்து தமிழ சிந்தனை தொல்காப்பியர் காலத்திலிருந்து மிக மிக ஆழமாக இருக்கின்ற ஒரு தத்துவ கோட்பாடு, லாஜிக்கல் அளவை. ஆக இந்த அளவை வந்து சிவஞான போதத்தில் இருக்கு, மற்றபடி சிவஞான சித்தியார் போன்ற நூல்களும் இருக்கு, அவ்வளவு இன்னும் தெளிவாக இல்லை. ஆனால் நான் வந்து அதை கொஞ்சம் வளர்த்து அப்புறம் அழிவில் உண்மை என்ற நூலில் மூன்று சூத்திரங்கள் மிக விரிவாக அதை பற்றி எழுதியிருக்கிறேன். ஆக இப்பேற்பட்ட ஒரு அளவியல் நெறி, லாஜிக்கல் தியரி தொல்காப்பியர் காலத்திலிருந்து தமிழர்களோடு தமிழ சிந்தனையில் இருக்கு. அது வந்து இந்த பெர்ட்ரன் ரசல், ஆல்ஃபர்ட் நார்த் ஒயிட்ஹெட், விக் விட்கன்ஸ்டைன் போன்றவர்களுடைய லாஜிக்கல் பாசிட்டிவிசம் எனப்படுகின்ற அந்த தத்துவ கோட்பாட்டிலிருந்து பெரிதும் வேறுபட்டது. ஆக அது ஒரு பெரிய துறை, மிக ஆழமான ஒரு துறை. அது இன்னும் வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் தான் அந்த மாதிரியான துறையெல்லாம் வளர்க்க வேண்டும். நான் ஓரளவு வளர்த்து விட்டுட்டேன். என்னுடைய மாஸ்டர்ஸ் முதுகலை பட்ட படிப்பு அந்த அடிப்படையில் தான் இயங்கியது. அது ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறேன் அதை பற்றி. ஆக இந்த மாதிரியான முறையில் நம்ம வந்து ஒருபுடை ஒத்து போயிருக்கிறோம், இன்னும் ஒருபுடை வேறுபட்டிருக்கோம். இன்னொன்று மொத்தமாக பார்க்கும்போது ஒரு தெளிவு நமக்கு கிடைக்குது. ஏன்னா வெள்ளக்காரர் ஐரோப்பியர்கள்ட்ட வீடு வேறு என்ற கொள்கை இல்லை, அது முந்தையே சொல்லியிருக்கிறேன். அது அந்த கண்டினென்டல் ஃபிலாசபர்ஸாக இருக்கட்டும், ஆங்கிலோ சாக்சன் வேர்ல்ட், அமெரிக்கா பிரிட்டனாக இருக்கட்டும், அவங்க யாருமே வீடு வேறு பற்றி சிந்தித்து அதன் அடிப்படையில் வந்து தத்துவ கோட்பாடுகளை இயற்றினதாக இல்லை. அது தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு பொதுவாக அது அடிப்படையான ஒன்று. ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த ஒற்றுமை வேற்றுமைகளை நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி இந்த தமிழ சிந்தனையை ஐரோப்பிய ஆங்கிலேய சிந்தனைகளோடு ஒப்பிட்டு பார்த்து என்ற அந்த முறைகள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம தொடங்கணும். நான் ஓரளவு தொடங்கி வச்சிருக்கிறேன், ஆனால் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. மற்றவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை நான் இருக்கிறேன். சிவா,
சைவ சித்தாந்தம் அப்படின்னு நீங்க கொடுக்குற விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த நீங்கள் அளிக்கின்ற விளக்கம் வெறும் ஒரு கோணத்தில், அதாவது சைவ சாஸ்திரங்களையோ தேவார பதிகங்களையோ மட்டும் சார்ந்தில்லாமல் பல அறிஞர்களின் நூல்களை வாசித்து பின்னர் அதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் சைவ சித்தாந்தை பார்க்கின்ற பார்வையாக இருக்கின்றது. அதாவது பலவற்றையும் படித்து அதிலிருந்து நல்லவற்றை நாம் தேர்ந்தெடுத்து சிந்திக்கின்ற ஒரு சமுதாயமாக வர வேண்டும் என்ற சிந்தனை குறைந்த சமுதாயமாக இருக்கின்றது. ஆக அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு, அதாவது பரம்பரையாக இது வந்து கொடுக்கப்படுகின்ற ஒரு விஷயமாக ஆகிவிட்டதே தவிர, படித்து பலவற்றை நாம் வந்து நாம் சொந்தமாக சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமை மாறிவிட்ட ஒரு நிலைதான் பார்க்கிறேன்னு.
இப்ப சைவர்கள் அப்படின்னா சிவனை வழிபாடு செய்கின்றவர்கள், சைவ சித்தாந்தி அப்படின்னா மேகண்ட சாஸ்திரங்களை படிக்கிறவர்கள், மற்ற சாஸ்திரம் படிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனமான வைராக்கியத்தோட ஸ்டூபிட், அந்த மாதிரிலாம் இருக்கிறது சைவனே இல்லை, சைவ சித்தாந்தியே இல்லை. சைவ சித்தாந்தி அப்படிங்கிறது திருக்குறள் வழியில் செல்கின்ற ஒரு போக்கு. அதான் எப்பொருள் யார் யார் வாக்கியப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மாதிரி மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற முறையில் சென்றவர்கள் தான் மேகண்டார், அருணந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியார் போன்றவர்கள். அப்ப அவர்கள் எப்படி, இப்ப அருணந்தி சிவாச்சாரியர் எப்படி வந்து சிவஞான சித்தியார எழுத முடிஞ்சது? அவர் காலத்துல விளங்கின எல்லா தத்துவ தரிசனங்களையும் பழுதர கற்று தேர்ந்து தெளிந்து அதன் பிறகுதானே சிவஞான சித்தியார எழுத முடிஞ்சது. இப்ப நம்ம வந்து இந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள் மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு அதுதான் சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு மடமை. உண்மையை தேடி செல்ல வேண்டும். அப்ப இப்ப மெய்கண்டார் அப்படின்னு அந்த பேரை பாருங்களேன், அவருடைய இயற்பெயர் வந்து சுவேதன பெருமாள். வைஷ்ணவரா இருக்கலாம், ஏன்னா அந்த பேர் வந்து சுவேதன பெருமாள்ங்கிறது வைஷ்ணவ பேர். ஆனா அவருக்கு மக்களிட்ட பேர் மெய் கண்டான், மெய்யை கண்டவன். அது ஆக சைவ சித்தாந்தம் அப்படின்னா, தத்துவ நெறி அப்படின்னா, அது வந்து மெய்யை காண்பது, மெய்யை கண்டு கண்டு தெளிந்து அந்த மெய் ஞானத்தை சுடர்வது. எவன் வந்து மெய்கண்டானாக உயர்கின்றானோ அவன் தான் சைவ சித்தாந்தி அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த டெக்னிக்கல் சைவ சித்தாந்தம், அனாதி பொருளியல் ஆராய்ச்சியில முப்பொருள் உண்மையை சாதிக்கின்ற யார் வந்து முப்பொருள் உண்மையை சாதிக்கின்றார்களோ அதுதான் உண்மை என்று எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை என்றால் சைவ சித்தாந்தி என்று சொல்லலாம். ஆனா அனாதி பொருளை ஆராய்ச்சி செய்யணுமே, அந்த அனாதி பொருளியல் ஆராய்ச்சி செய்த பிறகுதானே இந்த முப்பொருள் உண்மைக்கு வர முடியும். அந்த அனாதி பொருள் ஆராய்ச்சியில இப்ப வேதாந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மம் ஒன்றுதான் பொருள் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த வைகேடிகள் எடுத்துக்கிட்டா அணு அணுவா பல வகையான அணுக்கள் இருக்கு அப்படிம்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் பல மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பதியினைப்போ பசுப்பாசம் அனாதி என்ற முறையில இருக்கின்ற அந்த அனாதி பொருளில் தான் உண்மையானது அப்படின்னு யார் தெரிகின்றார்களோ அவர்கள் தான் சைவ சித்தாந்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம்.